அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 27 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பணியை தொடங்கிய முதல் நாளான இன்று மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பாகிஸ்தான பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தெற்காசிய தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியது பற்றிய செய்திக்குறிப்பு.
I recall to Prime Minister Modi my invitation to Prime Minister Vajpayee to Lahore in February 1999.
தமிழ்நாட்டில் மின்வெட்டு ஜூன் மாதத்திலிருந்து ரத்து செய்யப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருப்பது பற்றிய செய்தி. மலேசியாவில் கைது செய்யப்பட்ட 3 விடுதலை புலி உறுப்பினர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு. இலங்கையின் கிழக்கு மாகாண தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுசரித்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
உக்ரைனில் கிழக்கு புற நகரான டொனஸ்கில் விமான நிலையத்தை ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளிடமிருந்து தமது துருப்புகள் மீட்டிருப்பதாக உக்ரைன் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது.
Донецком аэропорту у нас была ситуация реакции на захват аэропорта и обстрелы гражданского.
Анал அங்கிருந்து நமது BBC மூவர் கருத்து வெளியிடும்போது விமான நிலையம் நோக்கி செல்லும் பாதை இன்னமும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே கிழக்கு உக்ரைனில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும்படி ரஷ்யா கேட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு எதிராக ராணுவத்தை திசை திருப்பி விடுவதை கீவ் நிறுத்த வேண்டும் என்றும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களோடு கீவின் புதிய தலைமைப்பிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கேட்டிருக்கிறார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் பற்றி எதுவுமே குறிப்பிடப்படாவிட்டாலும் அப்படி எதுவுமே திட்டமிடப்படவில்லை என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. பேச்சுவார்த்தைகளில் அனைத்துலக சமரச பேச்சாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் கேட்டிருக்கிறது.
ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் வெட்டா தொலைவில் புரிந்து கொள்ள முடியாத வகையில் இருப்பதாக விவரிக்கப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியம் குறித்து மீள சிந்திக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இன்னமும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு அதிபரும் இத்தாலிய பிரதமரும் கேட்டிருக்கின்றார்கள். இந்த தருணத்தை மாற்றங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் தனது சக தலைவர்களை கேட்டிருக்கின்றார். வாக்களிப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சி குறித்து ஆராய அவர்கள் இன்னமும் சில மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பிரேசில் கூட இருக்கின்றார்கள். மேலும் கூடுதலான ஒருங்கிணைவுக்கான அழுத்தங்களுக்கு வாய்ப்பு கிடையாது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள்.
இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தானிய மண்ணில் வன்மவாதிகள் தங்கியிருப்பதை பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
தெற்கு சூடானில் மோதல் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டு 3 வாரங்களுக்குள் சண்டை காரணமாக 70,000 பேர் தப்பியோடியிருப்பதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. தெற்கு சூடானின் ஜாங்லே மற்றும் அப்பர் நைல் ஆகிய மாநிலங்களில் நடக்கும் மோதல்கள் காரணமாக பலர் அருகில் இருக்கின்ற எத்தியோப்பியாவுக்கு தப்பியோடியிருப்பதாக UNHCR கூறியிருக்கின்றது. தினமும் சராசரியாக 1,000 பேர் எத்தியோப்பியாவுக்குள் ஓடுவதாகவும் தாம் அங்கு 4வது அகதி முகாமை அமைப்பதற்கான காணியை தேடி வருவதாகவும் ஐநா கூறுகின்றது. மோதல்கள் காரணமாகவும் அங்கு உணவு பிரச்சினை பற்றாக்குறை காணப்படுவதாகவும் அது குறிப்பிடுகின்றது.
மத எதிர்ப்புக்காக சூடானில் மரணச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு பெண் சிறையிலே ஒரு குழந்தையை பிரசவித்திருப்பதாக அவளுடைய வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர் ஒருவரை திருமணம் செய்துள்ள இந்த பெண் கிறிஸ்தவ மதத்தை தன்னால் துறக்க முடியாது என்று மறுத்தமைக்காக சூடானின் காட்டோம் நகர நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டாள். குழந்தை பிறந்து 2 வருடங்கள் கழிந்ததும் இந்த பெண் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த பெண்ணின் தந்தை ஒரு முஸ்லீம் என்றும் சிறுவயதில் அவளை விட்டு பிரிந்ததால் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இவள் வளர நேரிட்டது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சூடான் நாட்டின் சட்டப்படி முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் அல்லாத ஆண்களை திருமணம் செய்ய முடியாது. எனவே இந்த பெண்ணின் மீது தகாத உறவு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.
3 கற்பிணி என்று கருதப்படுகின்ற ஒரு பாகிஸ்தானிய பெண் லாகூர் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே அவரது சொந்த குடும்பத்தினராலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண் தங்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் என்பதுதான் இந்த கொலைக்கு காரணம் என்று அந்த குடும்பத்தினர் கூறியிருக்கின்றார்கள். தனது வழக்குக்காக அங்கு வந்த அவர் விசாரணை ஆரம்பமாததற்காக நீதிமன்றத்துக்கு வெளியே காத்திருந்த பொழுது தாக்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள். அவரது சகோதரர்களில் ஒருவர் அவர் மீது துப்பாக்கியால் சுட்டப்பட்டதும் குறி தவறிவிட்டதாக கூறப்படுகின்றது. பல குடும்ப உறுப்பினர்கள் உட்பட டசின் கணக்கானோர் அவரை கற்களாலும் தடிகளாலும் தாக்கியிருக்கின்றார்கள். அவரது தந்தையை தவிர பிற சந்தேக நபர்களை எல்லோரும் தப்பியோடிவிட்டார்கள். அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய பிரதமராக தனது பணிகளை இன்று முறைப்படி தொடங்கிய நரேந்திர மோடி அவர்கள் தனது பணியின் முதல் நாளில் தனது பதவியேற்பு வைபவத்துக்கு வந்திருந்த தெற்காசிய தலைவர்களை தனித்தனியே சந்தித்தார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் நரேந்திர மோடியின் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலத்திற்கு பிறகு தில்லிக்கு வந்திருப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று தனக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையே ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சந்திப்பு நடைபெற்றது என்றும் அந்த சந்திப்பை இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுணர்வு வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு முயற்சியாக தாங்கள் இருவரும் கருதுவதாகவும் தெரிவித்தார்.
I recall to Prime Minister Modi my invitation to Prime Minister Vajpayee.
கடந்த 1999 ஆண்டில் நான் பிரதமர் வாஜ்பாய்க்கு லாகூருக்கு வரக்கோரி விடுத்த அழைப்பை நான் நரேந்திர மோடியிடம் நினைவு கூர்ந்தேன். 1999 அக்டோபர் மாதம் நிறுத்தப்பட்ட லாகூர் ஒப்பந்தத்தை மீண்டும் துவங்கும் நோக்கத்தில் நான் உள்ளேன் என்று அவருக்கு தெரிவித்தேன் என்றார் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப். இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றுபட்ட இலங்கையில் சமத்துவம், நீதி மற்றும் சமாதானம் மிக்க ஒரு வாழ்க்கைக்கான தமிழ் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான தேசிய நல்லிணக்கத்துக்கான செயல்முறையை துரிதப்படுத்த ராஜபக்ஷவிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது சட்ட திருத்தத்தை கூடிய விரைவில் அமல்படுத்துவது இந்த செயல்முறைக்கு வழிவகுக்கும் என்றும் மோடி ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உடனான மோடியின் சந்திப்பு குறித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங்,
They also discussed the fishermen's issue, India's development assistance program.
மீனவர்கள் விவகாரம் குறித்தும் இந்தியாவின் வளர்ச்சி உதவி திட்டம் குறித்தும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினர். குறிப்பாக 500 MW சம்பூர் நிலக்கரி மின் திட்டம் தொடங்குவது தொடர்பிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான இணைப்புகளை அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இந்திய பிரதமர் விருப்பம் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தினர் என்றார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங். இதற்கிடையில் நேற்று திங்கட்கிழமை பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட மோடி இன்று செவ்வாய்க்கிழமை காலை முறைப்படி பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நேற்று பதவியேற்ற பல அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் இன்று தங்களின் பதவிகளில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதற்கிடையில் இன்று மாலை நரேந்திர மோடியின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அமைச்சரவையின் முதல் நடவடிக்கையாக கருப்பு பணத்தை வெளிப்படுத்த ஒரு தனி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சமீபத்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சினை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி MP ஷா நியமிக்கப்பட்டுள்ளார்.
டெல்லியிலிருந்து இந்த செய்தியை வழங்கியவர் சங்கீதா. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அமலில் இருந்து வந்த மின்வெட்டு ஜூன் மாதத்திலிருந்து தடுத்தப்பட இருப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் மின் கட்டுப்பாடுகள் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் நீக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமும் கொள்முதல் மூலமும் தேவையான மின்சாரம் தமிழகத்திற்கு கிடைத்து வருகிறது. தவிர ஜூன் மாதம் முதல் கிடைக்கப்பெறும் காற்றாலை மின்சாரத்தையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இதுவரை நடைமுறையில் உள்ள மின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஜூன் 1ஆம் தேதி முதல் நீக்கப்படும் என அறிவித்துள்ளார். உயரழுத்த தொழில் நுகர்வோருக்கு மாலை 6 மணி முதல் 10 மணி வரை 90% மின் கட்டுப்பாடும் மற்ற நேரங்களில் அமலில் உள்ள 20% மின் கட்டுப்பாடும் ஜூன் 1ஆம் தேதி முதல் நீக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 2008 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அமலுக்கு வந்த மின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் இந்த அறிவிப்பின் மூலம் நீக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதும் இந்த அறிவிப்பின் மூலம் தமிழக மின்சார நிலை முற்றிலும் சரியாகிவிட்டதாக கொள்ள முடியாது என்கிறார்கள் மின்துறை நிபுணர்கள். உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சரின் இன்றைய அறிக்கையில் நீண்டகால ஒப்பந்தத்தின் மூலம் 3300 மெகாவாட் மின்சாரம் வாங்கவிருப்பது பற்றிய அறிவிப்பை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மேம்பட்டிருக்கிறது. வடசென்னை, வள்ளூர், மேட்டூர் என புதிய திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வரவிருக்கின்றன. இந்த நிலையில் நீண்டகால ஒப்பந்தத்தின் மூலம் மின்சாரம் வாங்குவது தேவையா என கேள்வி எழுப்புகிறார்கள் மின்துறை நிபுணர்கள். இதனால் சூழலை மாசுபடுத்தாத காற்றாலை மின்சாரத்தை வாங்குவது தடைபடும் என சந்தேகம் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு மின் பொறியாளர் அமைப்பின் தலைவரான காந்தி.
மின்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து விட்டதாக சொல்லவே முடியாது. 3300 மெகாவாட் நீண்டகால ஒப்பந்தம் என்பது ஆண்டு முழுவதும் நாம் கொள்முதல் செய்தாக வேண்டிய மின்சாரமாக, ஆனால் ஜூன் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் 15 வரை காற்றாலையின் மின்சார உற்பத்தி இருக்கிறது. இது மரபுசாரா மின்சார உற்பத்தி. இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அன்றைக்கு தமிழகத்தில் இருக்காது. அன்றைக்கு நாம் மிகுமின் மாநிலமாக இருப்போம். ஏனென்றால் இந்த மின்சார தேவையை அந்த கொள்முதல் கிட்டி நிரப்பிவிடும். அந்த காலத்தில் காற்றாலை உற்பத்தியை உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் இல்லாமல் போய்விடும்.
அதே போல மாநிலத்திலேயே மின்சாரத்தை சுயமாக உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் நீண்டகால நோக்கில் பலன் தரும் என்கிறார் அவர்.
நீண்டகால பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்பது சுய உற்பத்தியை அதிக அளவில் துவங்க வேண்டும். அதற்கு நிதி ஆதாரங்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் நிச்சயமாக பெருக்கியாக வேண்டியிருக்கிறது. ஆனால் எதிர்மறையாக மின்சார வாரியம் 40,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு கடனில் இருக்கிறது. இந்த கடனில் இருந்து வந்து புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய சாத்தியமற்ற ஒரு செயலாகவே மின்சார வாரியத்திற்கு இருக்கிறது. மின்சார வாரியம் கொள்முதலையும் தனியார் மின்சாரத்தையும் நம்பியிருக்கக்கூடிய நிலையில் குறைந்த விலையில் மக்களுக்கு எட்டக்கூடிய விலையில் மின்சாரத்தை கொடுப்பது என்பதற்கு சாத்தியமாக இருக்கப் போவது இல்லை.
தமிழ்நாட்டில் காற்றாலைகள் மூலம் கடந்த சில நாட்களாக 1500 மெகாவாட்டிலிருந்து 1800 மெகாவாட் மின்சாரம் வரை கிடைத்து வருகிறது. இதன் காரணமாக வீடுகளுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்படவில்லை என தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தின் தினசரி அறிக்கை தெரிவிக்கிறது.
சென்னையிலிருந்து முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உருவாக்க முயன்ற சந்தேகத்தில் மலேசியாவில் கைதான 3 பேர் இன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து பிபிசி தமிழோசைக்காக மாணிக்க வாசகம்.
மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ள 3 விடுதலை புலி சந்தேக நபர்களையும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இவர்கள் மூவரும் விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் என்றும் சர்வதேச மட்டத்தில் விடுதலை புலிகளை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான தளமாக இவர்கள் மலேசியாவை பயன்படுத்தி செயற்பட்டு வந்ததாகவும் மலேசிய காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். கொழும்பை வந்தடைந்த இவர்கள் மூவரும் இங்கு கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் செய்தியாளரிடம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவர்கள் இப்போது கொழும்பில் உள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்திருப்பவர்கள் டயாஸ்பராவுடன் இலங்கையிலிருந்து யார் யார் தொடர்பு கொண்டு செயல்படுகின்றார்கள் என்பதை இந்த பயங்கரவாதிகள் மூவரிடமிருந்தும் அறிய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்கள் மூவரும் மலேசியாவில் பல வருடங்கள் இருந்திருக்கின்றார்கள். அங்கிருந்து இங்கு யார் யாருக்கெல்லாம் பணம் அனுப்பினார்கள், யார் யாருடன் எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த மூவரும் 39-க்கும் 45-க்கும் இடைப்பட்ட வயதினர் என்றும் UNHCR அகதிகளுக்கான ஐநாவின் ஆணையர் அலுவலக அகதிகள் அந்தஸ்திற்கான அட்டைகளை பெற்று அதன் பின்னணியில் பயங்கரவாத செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் மலேசிய காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த 2004 மலேசியாவை வந்தடைந்தார்கள் என்றும் அவர்களில் ஒருவர் விடுதலை புலிகளின் முன்னாள் விமான படைப்பிரிவின் பிரதி தலைவர் என்றும் மற்றவர் விடுதலை புலிகளின் முன்னாள் ஊடகப் பிரிவின் துணை பொறுப்பாளர் என்றும் மலேசிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை கடந்த சனிக்கிழமை வவுனியாவில் இளைஞன் ஒருவரையும் அவருடைய தந்தையாரையும் தாங்கள் கைது செய்திருப்பதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் கூறியிருக்கின்றார். நெடுங்கேணி வெடிவைத்தக்கல் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட கோபி வவுனியாவிலிருந்து அந்த காட்டுப்பகுதிக்கு தப்பிச் செல்வதற்கு உதவினார் என்ற காரணத்திற்காகவே இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கிளிநொச்சியில் முன்னாள் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் பணியாற்றி பின்னர் இப்போது விடுதலை புலிகளின் மீளிணைவு நடவடிக்கைகளில் உளவு பார்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். மாத்தளையில் மனித புதை குழிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் சித்திரவதை செய்ததற்கான தடயங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
மாத்தலை மனித புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மரணமடைவதற்கு முன்பு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளை பரிசோதனை செய்த குருநாகல் சட்ட வைத்திய அதிகாரி இதனை மாத்தலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதாக காணாமல் போனோர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் சுனில் வட்டகல பிபிசியிடம் தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட
புதைக்குழியிலிருந்து 153 மனித மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த மண்டை ஓடுகளுக்குள் இருந்து இரும்பு ஆணிகள் கண்டெடுக்கப்பட்டதாக வைத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று விரல்கள் கூர்மையான ஆயுதங்களினால் தாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடம்பில் பல பாகங்கள் கூர்மையான ஆயுதங்களினால் குத்தப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வைத்திய அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கொலை குற்றச்சாட்டின் கீழ் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையை முன்கொண்டு செல்லுமாறு நாம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் வழக்கறிஞர் சுனில் வட்டகல. சம்பந்தப்பட்ட புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் மேலதிக விசாரணைகளுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த விசாரணை அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்பு கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு விசாரணையை ஆரம்பிப்பது சம்பந்தமாக தீர்ப்பொன்று வழங்கப்படும் என்றும் நீதிபதி அறிவித்ததாகவும் கூறினார் வழக்கறிஞர் சுனில் வட்டகல. மாத்தலை மனித புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் 1988-89 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட கலவரங்களின் போது காணாமல் போனோர்களதென்று சந்தேகம் தெரிவித்துள்ள அவர்களது உறவினர்கள் இது சம்பந்தமாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கிழக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இன்று இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இறந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி ஒன்றை அனுஷ்டித்தனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபை இன்று கூடிய போது இறுதிக்கட்ட போரில் உயிர் நீத்தவர்கள் நினைவாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களினால் முள்ளிவாய்க்கால் தினம் நினைவு கூறப்பட்டது. சபை அமர்வு தொடங்கிய பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் சில நிமிடங்கள் அங்கு உரையாற்றினார். தங்களால் அனுஷ்டிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் தினம் தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய அவர்,
தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் தரப்பு சால்வைகளை அந்த அஞ்சலிக்கு அடையாளமாக நாங்கள் அணிந்து கொண்டு நாங்கள் சபை மண்டபத்திற்குள்ளே நாங்கள் எல்லோரும் பிரவேசித்தோம். சபை ஆரம்பமாகியவுடன் அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் எழுந்து நின்று அந்த மக்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதான சில குறிப்புகளோடு நான் உரையாற்றினேன். அதாவது இந்த மக்கள் உறவுகளை பறிகொடுத்துவிட்டு இழந்துவிட்டு இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைப்பதற்காக அல்லது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக பொது இடங்களிலோ அல்லது கோவில்களிலோ அல்லது தீர்த்த கரைகளிலோ அவர்களுடைய ஒரு ஆத்ம சாந்தி பூசைகளை செய்வதற்கு அல்லது திடீர்கலன்களை செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை நிலவியது. ஆகவே இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். எமது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர்களாகிய நாம் போரிலே இன்னும் பல்வேறு உறவுகளையும் அறிகொடுத்த மக்களுடைய துயரிலே நாங்கள் பங்கு கொள்வதோடு அநியாயமாக உயிர் பறிக்கப்பட்ட அந்த மக்களினுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாக என்னுடைய அன்றைய அந்த சுருக்கமான உரையிலே நான் குறிப்பிட்டேன்
என்று கூறிய அவர், தமது கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தியதாகவும் கூறினார்.
ஆளும் கட்சி உறுப்பினர்களோ அல்லது மற்றவர்களை வெறும் எழுந்து நிற்கவில்லை. நாங்கள் மற்றவர்களை எழுந்து நிற்கும்படியாக நாங்கள் கேட்டுக் கொள்ளவும் இல்லை. ஆகவே எங்களுடைய உறுப்பினர்கள் மாத்திரமே எழுந்து நின்று அந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்தினோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி. இதேவேளை கிழக்கு மாகாண சபையின் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினரான துரையப்பா நவரத்ன ராஜா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா பற்றி பேரவையின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அவர் அறிவித்துள்ளார். கட்சி தலைமையின் வேண்டுகோளின் பேரிலே இவர் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் அவரது பதிலை பெற தொடர்புகள் கிடைக்கவில்லை.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லும் இலங்கையர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும் என்று ஐநா கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லுகின்ற இலங்கையர்களை பாதுகாப்பதற்கான தமது நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று ஐநா நிபுணர்கள் குழு ஒன்று கோரியிருக்கின்றது. வெளிநாட்டு பணியாளர்கள் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதை தடுப்பதற்காக பணியாளர்களை ஆட்சேர்க்கும் பொழுதும் அவர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றும் காலத்திலும் அவர்கள் திரும்பி வருகின்ற போதிலும் இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிபுணர்களின் அறிக்கை ஒன்று கூறுகின்றது. புலம்பெயர்ந்து செல்வோரின் மனித உரிமைகளுக்கான ஐநாவின் சிறப்பு தூதுவரான கிரப்போ அவர்கள் இலங்கைக்கான தனது விஜயத்தின் இறுதியில், இலங்கையில் வெளிநாட்டு பணிகளுக்காக ஆட்சியக்கும் முகவர் நிறுவனங்கள் உரிய தரத்தை கொண்டிருக்கின்றனவா என்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தார். முறையற்ற துணை முகவர்களும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். கடந்த காலங்களில் வெளிநாட்டுக்கு பணியாளர்களை ஆட்சேர்ப்பது ஒரு பெரிய தொழிற்துறையாக இலங்கையில் வளர்ந்து வந்திருப்பதாகவும், 18 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றுவதாகவும் கூறுகின்ற ஐநாவின் அறிக்கை, இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பால் பணியாளர்களின் குடும்பங்கள் பெரும் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மூலமாக இந்த வெளிநாட்டு பணியாளர்கள் மூலமான வருமானம் திகழ்வதாகவும், நாட்டின் மொத்த ஜனத்தொகையில் 1/3 இந்த வருமானத்தில் தங்கியிருப்பதாகவும் அது குறிப்பிடுகின்றது. வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு முகவர் நிறுவனங்களில் பல மோசடிகள் நடப்பதாகவும், உள்ளூரில் ஆட்சேர்க்கப்படுகின்ற பொழுது செய்யப்படுகின்ற பணி ஒப்பந்தம் வெளிநாட்டுக்கு சென்ற பின்னர் மாற்றப்படுவதாக தமக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் ஐநா அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. இதனால் அவர்களுக்கு ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட பணி இல்லாமல் வேறு கடினமான பணிகள் வழங்கப்படுவதுடன் சம்பளமும் குறைக்கப்படுவதாகவும் அது கூறியிருக்கின்றது. இலங்கை வெளிநாட்டு பணியாளர்களில் கணிசமானவர்கள் பெண்கள் என்றும், அவர்கள் வெளிநாடுகளில் பாலியல் ரீதியாகவும் வேறு வகைகளிலும் துன்புறுத்தப்படுகின்ற மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாகவும், அத்துடன் உள்ளூரில் அவர்களது குடும்பங்களும் பிள்ளைகளும் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் நிலை காணப்படுவதாகவும் ஐநா நிபுணர்கள் கூறுகின்றார்கள். வெளிநாடுகளில் இறந்த பலரது சடலங்கள் சேதமடைந்தவையாக, உடற்பாகங்கள் துண்டிக்கப்பட்டவையாக இலங்கை வந்து சேர்ந்த சம்பவங்கள் குறித்து தமக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறுகின்ற நிபுணர்கள், அவை குறித்து உரிய உடற்கூற்றியல் சோதனைகள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்றும், சில சமயங்களில் உறவினர்களுக்கு சடலம் காண்பிக்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. அத்துடன் இலங்கைக்கு திரும்பி வருகின்ற முறையற்ற குடியேற்றக்காரர்களை மிரிஹான தடுப்பு முகாமில் சில சமயங்களில் உரிய வகையில் நடத்துவதில்லை என்றும் அந்த அறிக்கை குறை கூறுகின்றது. 5 குழந்தைகள் தமது குடும்பத்தினருடன் கல்வி எதுவும் இல்லாமல் 2 வருடங்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சம்பவம் குறித்து தாம் அறிந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதேவேளை, இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்று கூறுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற இலங்கையின் உரிமைகளுக்கான பெண்கள் என்ற அமைப்பைச் சேர்ந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள், இலங்கை அரசாங்கம் அதற்காக முக்கியமான சில நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்.
முக்கியமாக எமது மனித வளங்களை இந்நாட்டின் தேவைக்கேற்ப பயன்படுத்துவதற்காக உரிய தொழிற்சாலைகளை, அதற்கான உரிய தொழில் வாய்ப்புகளை இலங்கை நாட்டினுள் உருவாக்கப்பட வேண்டும். அது ஒரு அரசாங்கம் என்ற ரீதியாக முக்கியமான கருத்தாக கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு செல்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தினோட காப்புறுதி திட்டம் ஒன்றை வழங்கப்பட வேண்டும். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களை அனுப்புகின்ற சகல ஏஜென்சிகளையும் அரசாங்க சில நிபந்தனைகள் உருவாக்கி அவ்வாறான கோரிக்கை நிபந்தனைகளுக்கு அடிமைப்படுத்தித்தான் நாங்கள் இவ்வாறான பணிப்பெண்கள், அதாவது 25 வயதுக்கு குறைந்தவர்களே வெளிநாட்டுக்கு அனுப்பப்படக்கூடாது, 5 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இருக்கின்ற தாய்மார்களை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு அனுப்பப்படக்கூடாது போன்ற கோரிக்கைகள் இலங்கை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். அதே போன்று வெளிநாட்டுக்கு சென்று, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீல கண்காணிப்பு ஒன்று தேவைப்படுகின்றது. இவ்வாறான தொழில்களுக்கு சென்றவர்கள் பாதுகாப்பான நிலையில் இருக்கின்றார்களா, அவர்களுடைய சுகாதார வசதிகள் எவ்வாறு இருக்கின்றது, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றதா அந்த நாட்டில் என்ற பற்றியும், இலங்கையில் வாழ்கின்ற அவர்களினுடைய குடும்பங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பதற்கும் அரசாங்கத்தினூடாக ஏதேனும் ஒரு செயல்திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும்
என்றார் சரோஜா சாவித்ரி போல்ராஜ்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் சாதாத்.
உடல்நலம் சம்பந்தமான அறிவியல் தகவல் ஒன்றை முதலில் பார்க்கலாம். டான்சானியாவில் இயற்கையாகவே தமது உடலில் மலேரியா நோய் தாக்காமல் இருப்பதற்கான எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை பயன்படுத்தி மலேரியா நோய்க்கு புதிதாக தடுப்பு மருந்து ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். மலேரியாவை உண்டாக்கும் கிருமியை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் எனும் ரசாயனங்கள் இந்த பிள்ளைகளது உடலில் உற்பத்தியாகின்றன என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இவர்கள் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வகை ஆன்டிபாடிஸ்களை எலிகளுக்கு செலுத்திய போது அந்த எலிகளின் உடல்களிலும் மலேரியா நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கிறது என தம் பரிசோதனைகள் காட்டுவதாய் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த பரிசோதனையை குரங்குகளிடத்தும் பின்னர் மனிதர்களிடத்தும் நடத்தி பார்த்து இதன் அடிப்படையில் மலேரியாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா என்று ஆராய வேண்டும் என இந்த ஆய்வின் முடிவுகளை சயன்ஸ் என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியிட்டிருக்கின்ற ஆராய்ச்சி குழு கூறுகிறது. நிஜமாகவே தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான வலுவான வாய்ப்பு இந்த வழியில் இருப்பதாகவே தெரிகிறது என அமெரிக்காவின் ரோட் ஐலண்ட் மருத்துவமனையில் சர்வதேச சுகாதார ஆய்வு மையத்தில் இயக்குநராக இருக்கின்ற பேராசிரியர் ஜாக் கர்டிஸ் கூறுகின்றார். மலேரியா கிருமியானது சமாளிக்க ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு எதிரி என்றும் பல மில்லியன் ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி கண்டு நமது நோய் எதிர்ப்பு கட்டமைப்பை சமாளிக்கக்கூடிய வல்லமையை அந்த கிருமி பெற்றிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேரியா அதிகமாக பரவியிருக்கின்ற தான்சானியாவில் குழந்தைகள் சுமார் 1000 பேரிடம் அவர்கள் பிறந்த ஒரு சில ஆண்டுகளில் இரத்த மாதிரியை எடுத்து ஆராய்ந்தபோது கொஞ்சம் குழந்தைகளுக்கு இயற்கையிலேயே மலேரியா நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பிட்ட இந்த குழந்தைகளின் உடலில் உற்பத்தியாகும் ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு ரசாயனம் மலேரியா கிருமியின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் அதனை தாக்கி அந்த கிருமி நோயாக பரவ விடாமல் தடுத்து விடுகிறது என ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் பல்வேறு கட்டங்களில் ஆராய்ந்த பின்னரே இந்த வழியில் வெற்றிகரமாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என பேராசிரியர் கர்டிஸ் தெரிவித்திருக்கிறார். கிளாக்ஸோஸ்மித்க்ளைன் நிறுவனம் உருவாக்கியிருக்கின்ற RTSS தடுப்பு மருந்துதான் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா தடுப்பு மருந்தில் அதிகம் பலன் தந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. மலேரியா என்பது தொடர்ந்து நிறைய பேரை கொல்லும் நோயாகவே இருந்து வருகிறது. 2012 6,00,000 பேருக்கும் அதிகமானோர் மலேரியாவால் உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவன தரவுகள் காட்டுகின்றன. இதில் 90% அதிகமான உயிரிழப்புகள் சஹாராவுக்கு தெற்கில் இருக்கின்ற ஆப்பிரிக்காவில்தான் நிகழ்ந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரோன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற பறக்கும் எந்திரங்களில் அடுத்த தலைமுறை கருவிகளை நாம் வடிவமைக்க இயற்கை நமக்கு பெரும் உந்துதலாக அமைந்திருக்கிறது. இராணுவத்தினரின் கண்காணிப்பு பணி, பாதிக்கப்பட்ட இடங்களில் தேடும் மீட்பு பணி உள்ளிட்ட ஏராளமான பயன்பாடுகளில் இந்த ட்ரோன்களை அதிக அளவிலே பயன்படுத்தும் காலம் நிச்சயம் தொலைவில் இல்லை. பயோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் பயோ மெமெட்டிக்ஸ் என்ற அறிவியல் சஞ்சிகையில் ட்ரோன்களின் வடிவமைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற 14 அணிகள் தாம் செய்து வருகின்ற ஆராய்ச்சி குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஒரு பறவை போல பொருட்களை காலில் கவ்வுவதற்கான கருவி கொண்ட ட்ரோன், விசிறி இல்லாமல் ரெக்கை அடித்து பறக்கும் ட்ரோன் உள்ளிட்டவை இதில் அடங்கும். ஆய்வாளர்கள் இந்த புதிய ட்ரோன்களை வடிவமைப்பதில் அவர்களுக்கு பறவைகள், வௌவால், என் பூச்சிகளும் பறக்கும் பாம்புமே கூட யோசனைக்கான அடித்தளமாக இருந்திருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். பறக்கும் ஜீவராசிகளின் உடல் அமைப்பில் இருக்கின்ற அம்சங்கள்தான் அதிநவீன ட்ரோன்களை வடிவமைப்பதில் முக்கிய காரணமாக இருக்கிறது என கலிபோர்னியாவில் இருக்கின்ற ஸ்டான்ஃபர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பறக்கும் எந்திரங்கள் நிபுணரான பேராசிரியர் டேவிட் லென்ட்னிக் கூறுகின்றார். ராட்சத மின் விசிறிகளிலிருந்து வேகமாக வீசும் காற்றை சமாளித்து கவிழாமல் பறக்கக்கூடிய ட்ரோன் இதுவரை இல்லை. ஆனால் வேகமாக வீசும் காற்றை பட்டாம்பூச்சி எவ்வாறு சமாளித்து பறக்கிறது என்று அவதானித்து அதன் உடல் அசைவுகளை வைத்து புதிய ட்ரோன்களை வடிவமைக்க முடியுமா என்று இன்று ஆராயப்பட்டு வருவதாக லென்ட்னிக் கூறினார். சுற்றி பலவிதமான தடைகள், இடைஞ்சல்கள் இருந்தாலும் இடுக்குகளில் புகுந்து லாவகமாக பறக்கும் பூச்சிகளுக்கு அதன் பார்வைத்திறன் முக்கிய காரணம். சுற்றியிருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் காட்டும் வகையிலான அதன் கண்களைப் போல் பல திசைகளையும் பார்க்கும் விதமாக கேமராக்களை பொருத்தி அவற்றின் உதவியுடன் சந்துபொந்துகளில் நுழைந்து ட்ரோன்களை பறக்க வைக்க முடியுமா என்பதும் ஆராயப்பட்டு வருகிறது. வேகமாக தப்பிக்க முயலும் சிறு பூச்சிகளையும் காற்றில் பறந்தபடியே கவ்வி பிடிக்கின்ற பறவைகளைப் போல் பறந்து கொண்டே தன் பாதையில் வீசப்படும் பொருட்களை கவ்வி பிடிக்கும் ட்ரோன் ஒன்றை உருவாக்க பென்சில்வேனியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் முயற்சித்து வருகிறார்கள். பறந்தபடி படம் எடுப்பதை விட கூடுதலான காரியங்களை ட்ரோன்களை கொண்டு நிகழ்த்தும் நோக்கிலே இந்த வகையான ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சாதாத். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
உக்ரைனில் டொனஸ்க் விமான நிலையத்தை ரஷ்யாதரவு பிரிவினவாதிகளிடமிருந்து தமது துருப்புகள் மீட்டிருப்பதாக உக்ரைன் அரசு அறிவித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் எட்டா தொலைவில் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் இருப்பதாக விவரிக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியம் குறித்து மீள சிந்திக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தானிய மண்ணில் வன்மைவாதிகள் தங்கியிருப்பதை பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியாவின் புதிய பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருக்கிறார் என இந்திய வெளியுறவு அமைச்சின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.